بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. فيا أيها الحاضرون، عباد الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكمه تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. وقال الله تعالى أيضا: وفي ذلك فليتنافس المتنافسون. صدق الله مولانا العظيم. عن أبي سعيد الخدري رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: من رأى منكم منكرا فليغير بيده، فإن لم يستطع فبلسانه، فإن لم يستطع فبقلبه، وذلك أضعف الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. அந்த சராசரங்கள் அனைத்தையும் ஆறு நாட்களில் படைத்த நாள் முதல் அவற்றை கயாமத் நாள் வரைக்கும் பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், யார் யாதொரு இணைத்துணையமற்றவன், சர்வ புகழும் அவனுக்கே சொந்தமானது என்று கூறியதன் பின்னால் அவனின் மூலம் அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் தமது உம்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்த ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக்கு சுப்ஹானஹு வதஆலாவின் மூலம் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட உண்மை அடியார் என்றும் இறுதியான இறை தூதர் என்றும் உள்ளத்தால் உண்மைப்படுத்தி நாவினால் சாட்சியம் கூறியதன் பின்னால் அல்லாஹுடைய கட்டளை பெரிதென்பதாக நினைத்து அவனது இல்லத்திலே இஃத்திகாஃப் உடைய நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹக்கு சுப்ஹானஹு வதஆலா எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும் எவற்றையெல்லாம் விற்று எம்மை தவிழ்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விற்றும் தவிழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்குரியவர்களே, ஹக்கு சுப்ஹானஹு வதஆலா எமக்கு ஒரு உயர்தரமான மார்க்கத்தை வழங்கினான். நாம் விரும்பியோ விரும்பாமலோ பல சோதனைகளுக்கு மத்தியிலும் பல பதற்றங்களுக்கு மத்தியிலும் நரகத்துக்கே என்று சொந்தமாக ஆக்கப்பட்ட பல மனிதர்களை சுவர்க்கவாசிகளாக மாற்றிவிட்டு அது சந்தோஷமாக சென்றடைந்து விட்டது அந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம். அதற்கு அடுத்த மாதமான ஷவ்வால் உடைய மாதத்திலே அந்த ரமலானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை ஈடு செய்வதற்காக வேண்டியும் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் எம்மை மாற்றுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் இந்த சவாலிலே ஆறு நோன்புகளை நோட்பதை எமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றான். அந்த சவ்வாலுடைய மாதத்தின் ஆரம்பத்திலே நாம் வீட்டிருக்கின்றோம். கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹுவின் ரஹ்மத்திற்குரியவர்களே, இந்த எம்மை வந்தடைந்த ரமலான், அந்த ரமலான் எதிர்பார்த்த விடயம், ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம்மிடம் எதிர்பார்த்த அந்த தக்வா எம்மிடம் சிறிதளவேனும் வந்திருக்கின்றதா என்பதை நாம் எமது உள்ளத்தில் கையை வைத்து நாம் சுய விசாரணை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு எம்முடன் இறக்கம் கொண்டிருக்கின்றான் என்றால், உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை வழங்குவான். அந்த சந்தர்ப்பத்தின் மூலம் அவன் ஓரிரு நன்மைகளை செய்துவிட்டதன் பின்னால் அவன் அல்லாஹுக்கு விருப்பமான மனிதனாக மாறிவிடுவான். அந்த வரிசையிலே வந்தவர்கள் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த நபருடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது. காபாவை கட்டிய வரலாற்றிலே அவர் ஐந்தாவது அல்லது ஆறாவது நபராக இடம்பெறுகின்றார். காபாவை நிர்மாணம் செய்தவர்களில் ஐந்தாவது அல்லது ஆறாவது இடத்திற்கு வருகின்றார். ஆரம்பத்திலே அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? அவருடைய கையாலே சில மனிதர்களுடைய கருத்தின்படி அவருடைய இரண்டு கைகளாலும் 500,000 கூடுதலான மனிதர்களை அவர் கொலை செய்திருக்கின்றார். இப்படியே கொலை செய்து கொண்டு வரும் பொழுது அவருடைய தாய் ஒரு நாள் கூறுகின்றார், அருமை மகனே, நீ இவ்வளவு மனிதர்களை கொண்டு குவிக்கின்றாயே, அல்லாஹ் உன்னிடம் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நீ என்ன ஜவாப் சொல்லுவாய், என்ன பதிலை சொல்லுவாய் என்று கேட்க அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தன்னுடைய தாயாரிடம் சொன்ன வார்த்தை, நீங்க என்னுடைய தாய் தானே, நான் சொல்லக்கூடிய வேலையை செய்யுங்கள் என்பதாக கூறி அவர் மிக பெரிய அரசு ஆட்சியில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்திலே அடைத்து வேலையாட்களையும் ஏவி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிக பிரமாண்டமான நெருப்பு கிடங்கை மூட்டுகின்றார். மூட்டியதன் பின்னால் தாயிடம் கூறுகின்றார், என்னுடைய அருமை தாயே, நீங்கள் என்னை வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்தீர்கள் அல்லவா, நீங்கள் கூறுகின்றீர்கள் நான் பல மனிதர்களை கொலை செய்திருக்கின்றேன், உண்மைதான், அல்லாஹ்விடம் எப்படி தப்புவேன் என்பதாக கேட்கின்றீர்கள். இந்த பிரமாண்டமான நெருப்பு குண்டத்துல உங்களோட கையால என்னை தூக்கி போட்டு விடுங்கள் என்பதாக கூறும் பொழுது அந்த தாய் கூறுகின்றார், மகனே, நான் உன்னை படாத பாடெல்லாம் பட்டு சுமந்து பெற்றெடுத்தேன், பல இன்பங்களை எல்லாம் துன்பமாக்கி உன்னை ஈன்றெடுத்தேன், என் கண் முன்னால் உன்னை நான் எப்படி நெருப்பில் போடுவது என்று கேட்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கூறுகின்றார், வயிற்றில் சுமந்த ஒரு காரணத்திற்கே நீங்கள் என்னை நெருப்பில் போடுவதற்கு இயலாமல் மறுக்கின்றீர்கள் என்றால் உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் கொண்டவன், எப்படி என்னை நரகத்திற்கு போடுவான் என்று கேட்ட அந்த வார்த்தையை அல்லாஹ் புரிந்து கொண்டுதான் அவருக்கு அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான் என்பதை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய வரலாற்றில் நாம் காண முடியும். நான் சொல்ல வருகின்ற விடயம், நாம் மலாயிக்காமார்கள் அல்ல, மனிதர்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் நாம் பாவங்களை செய்துவிட்டால் தொடர்ச்சியாக அந்த பாவத்தில் நாம் இருக்கக்கூடாது, அதை விட்டு நாம் மீண்டு வெளியே வர வேண்டும். எம்மை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கின்றான். அதே அடிப்படையில் தான் புலைல் இப்னு இயால் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய ஒரு ஆபித், மிக பெரிய இமாம், இவருடைய வரலாற்றை நாம் குர்ஆன் ஹதீஸுடைய வரலாற்றிலே நாம் எடுத்து பார்த்தால் அவர் ஆரம்ப காலத்திலே மிக பெரிய ஒரு திருடனாக இருந்தார். சாதாரண திருடன் அல்ல, யாராவது ஒரு மனிதன் அல்ல புலைல் இப்னு இயாலுடைய ஊருக்கு வருகை தந்தால் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் கூறுவார்கள், எங்களுடைய ஊரிலே மிக பெரிய ஒரு திருடன் இருக்கின்றார், அவரிடம் இருந்து உங்களை பாதுகாக்கிறேன்டா, ரொம்ப கஷ்டம் என்பதாக கூறுவார்கள். அதே புலைல் இப்னு இயால் ஒரு நாள் செல்வதற்காக வேண்டி ஒரு வீட்டிற்கு செல்கின்றார். வளமை போல அவருடைய கம்பீரமான தோற்றம், அவருடைய அந்த திருடுவதற்காக வேண்டிய பல தந்திர உபயோகங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு வீட்டிற்கு மேலே சென்று அந்த வீட்டின் உடைய ஓட்டை திறக்குகின்றார். ஓட்டை திறக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளே ஒரு பெண்மணி ஒரு ஆணை ஓதிக்கொண்டிருக்கின்றார். ஒரு பெண்மணி ஒரு ஆணை ஓதிக்கொண்டிருக்கின்றார். ஒரு ஓதக்கூடிய வசனம், அலம் யஅனி லில்லதீனா ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரலையா என்று அந்த பெண்மணி ஓத இவர் களவெடுக்க வந்தவர் வீட்டின் ஓட்டிற்கு மேலே இருந்து அந்த பெண் ஓதக்கூடிய குர்ஆன் வசனத்தை செவியுற்றவர் நினைக்கின்றார், எனக்கு அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றான் என்பதாக நினைத்து இவர் மாலை மாலையாக அழுகின்றார். இவருடைய கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் சொட்டு அந்த குர்ஆனை ஓதக்கூடிய பெண்ணின் உடைய அந்த குர்ஆனிலே வந்து விழுகின்றது. அந்த பெண் மேலே பார்க்கின்றாள், ஆ நீயா, அதாவது ஃபுலால் இப்னு இயால், நீயா என்று அந்த மேலே பார்த்தவுடன் அவருடைய மிக பிரமாண்டமான தோற்றத்தை பார்த்து அந்த பெண் உடனே மரணித்து விட்டாள். அந்த அளவுக்கு பயங்கரமான தோற்றம் புலைல் இபின் இயால். பின்னால அந்த சம்பவத்துக்கு பின்னால அவர் தெரிந்து விடுகின்றார், இந்த அளவுக்கு திருத்தம் மதீனாவின் உடைய மக்காவின் உடைய மிக பெரிய இமாம்களில் ஒருவராக மாறியது மட்டுமல்ல, பின்னால அல்குர்ஆனுக்கு பின்னால கிதாபி பஅதல் குர்ஆன், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக எல்லோரு கொள்கைவாதிகளாலும் புறக்கணிக்கப்படாத ஒரு கிதாப் இருக்குமெண்டா, அது புகாரி ஷரீஃபாகத்தான் இருக்குது. அந்த புகாரி ஷரீஃபுடைய இமாம் இமாமுனா புகாரி இபின் இஸ்மாயில் அவர்களுடைய உஸ்தாதாக இந்த புலைல் இபின் இயால் திகழ்கின்றார் என்றால் அவர் எடுத்துக்கொண்ட உறுதி, நான் எனது வாழ்க்கையில் இருந்த இந்த திருட்டை நான் ஒழிக்க வேண்டும் என்பதாக நினைத்தது மாத்திரம் ஒரே ஒரு குர்ஆனுடைய ஆயத் அவருடைய வாழ்க்கையே மாற்றியது என்பதை இந்த குர்ஆனின் உடைய ஆயத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். இதே போன்றுதான் நாம் எவ்வளவு பெரிய அமல் இபாதத்துகளை செய்து கொண்டிருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய நல்லடியார்களை போன்றிருந்தாலும், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எமக்கு இல்லை என்றால் அல்லாஹ் எம்மை மாற்றமான இடத்திற்கு அனுப்பி எமக்கு தண்டனை வழங்குவதில் அல்லாஹ் ஒரு போதும் பின்னிற்க மாட்டான் என்பதற்கு பல்காம் இப்னு பாகூரா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு ஆணிலே வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு அறிஞர் விரை நேச செல்வர், அவரை பற்றி அல் குர்ஆன் மிக தெளிவாக கூறுகின்றது. இவர் எப்படி என்றால், யாராவது ஒரு மனிதர் அவருக்கு ஏதாவது முக்கியமான ஒரு துவா இருக்கும் என்றால் அவரிடம் சென்று கூறுவார், இமாம் அவர்களே எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, நீங்க துவா செய்யுங்க என்று சொன்னா அவர் துவாக்காக வேண்டி கையை உயர்த்தினால் அல்லாஹ் அந்த பல்காம் இப்னு பாகூரா என்று சொல்லக்கூடியவருடைய துவாவை அல்லாஹ் அதே நேரத்திலே ஏற்றுக்கொள்வார். அது மாத்திரமல்ல, சில இமாம்களின் கருத்தின்படி பல்காம் இப்னு பாகூரா உலகத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷை பார்த்தவர்களாக பல மாணவர்களுக்கு அவர் பாடத்தை நடத்தக்கூடிய ஒரு இறைநேச செல்வரை போன்றிருந்தார். ஒரு நாள் சமயம் இவரிடம் வந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை புரியும்படி அவர்களுடைய எதிரிகள் வந்து கேட்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாமே இல்லாமல் ஆகுவதற்காக வேண்டி பதுவா செய்யுங்கள் என்பதாக கேட்க அவர்கள் மறுக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் பல முறை கேட்க அவர்கள் மறுக்கின்றார்கள். பின்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய நினைத்த அந்த கூட்டத்தினர்கள் இவரிடம் கேட்டால் சரி வராது, இவருடைய மனைவியிடம் சொல்வோம், இவர் அவருடைய மனைவியின் பேச்சை கேட்பார் என்பதாக கூறி எப்படி சுவர்க்கத்தில் அந்த பழத்தை தின்ன வேண்டாம் என்று சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏறாது என்று சொல்லி பின்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் தின்றார்களோ அதே போல இவர்கள் தன்னுடைய மனைவியிடம் போய் சொல்லும் பொழுது மனைவி வந்து கூறுகின்றார், என்ன சில வார்த்தைகளை இவர்கள் கூறுவதை போன்று பதுவாக கேளுங்க, நீங்க கேட்டா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வார் என்று கூற அவரும் மனைவியின் பேச்சை கேட்டு பதுவா செய்வதற்கு ஆரம்பிக்கின்றார். அல்லாஹ் அந்த பல்காம் இப்னு பாகூராவுடைய நாக்கை புரட்டி விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதுவா செய்ய நினைத்த பல்காம் இப்னு பாகூரா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு துவா செய்து எந்த எதிரிகள் பதுவா செய்ய சொன்னார்களோ அவர்களுக்கே பதுவாவை செய்து விடுகின்றார்கள். இவர்கள் இப்படி செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுடைய நாக்கை புரட்டிவிட்டு குர்ஆனிலே கூறுகின்றான், فَمَثَلُهُ كَمَثَلِ الْكَلْبِ إِنْ تَحْمِلْ عَلَيْهِ. அதாவது அல்லாஹ் கூறுகின்றான் குர்ஆனிலே, அவர் மூசாவுக்கு எதிராக இப்படி பதுவா செய்ய நினைத்ததன் காரணமாக அவ்வளவு பெரிய இறை நேசராக இருந்தும் அவர் நாயை விட கேவலமானவராக நாங்கள் அவரை மாற்றினோம். அவருடைய நாக்கு நாயை விரட்டும் பொழுது எப்படி நாய் தன்னுடைய நாக்கை தொங்க போட்டு கொண்டு ஓடுமோ இதே போன்று அவருடைய நாக்கும் தொங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய சிறு அமல்களை வைத்து நாம் பெருமைப்படக்கூடாது. நாம் செய்யக்கூடிய சிறு சிறு விடயங்களை வைத்து ரமலான் வந்தது, நான் நல்ல முறையில் தொழுதேன், நான் ஜகாத் கொடுத்தேன், ஏதோ பள்ளியில் உள்ள கடமைகளை செய்தேன், நான் தப்பிவிட்டேன் என்பதாக நினைக்காதீர்கள். ஒரு சமயம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கயாமத்துடைய நாளையில உங்களை விட்டு என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது என்பதாக கூறினார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், சூரா ஃபத்ஹிலே, லியஃஃபிர லகல்லாஹ் மா தக்கதம் மின் தம்பிக வமா தஅஹர். ஏ நபியே, உங்களுடைய முன்னால் செய்த பாவம், இதற்கு பிறகு செய்த பாவம், எல்லா பாவத்தையும் நாங்கள் மன்னிச்சிட்டோம் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுகின்றார்கள், கயாமத் உடைய நாளையில என்னுடைய நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது என்பதாக அவர்கள் அல்லோல கல்லோலப்படுகின்றார்கள். எனவே தான் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு அமல்களை வைத்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. நான் இதை செய்துவிட்டேன், நான் ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு பல பேருக்கு மத்தியிலே நான் இவனுக்கு இப்படி ஒரு உதவியை செய்தேன் என்பதாக நாம் சொல்லி காட்டி அந்த நன்மைகள் மூலம் நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஏனென்றால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பெரியப்பா என்னும் சிலர் மனிதர்களுடைய கருத்தின்படி அவர்களுடைய சாச்சா அதாவது அபு தாலிப் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பாதுகாத்தார்கள், இமாம்கள் கிதாபிலே எழுதுவார்கள் எப்படி என்றால், ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு அந்த கண்ணை பாதுகாப்பதற்கு இமைக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்ல. ஒரு தூசி ஒன்று வருகுது, ஒரு ஊத்த ஒன்று வருகுது, இந்த கண்ணை பாதுகாக்கணும் என்று அந்த கண்ணுக்கு மேலால் உள்ள இமைக்கு யாருமே சொல்லி கொடுக்க தேவையில்ல. தானாக ஒரு ஊத்தை வரும் பொழுது அது அழகாக கண்ணை மூடிக்கொள்ளும், கண்ணை பாதுகாக்கும். இதே போன்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபு தாலிப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பெரியப்பா அழகான முறையிலே பாதுகாத்தார்கள். அவர்களுடைய சக்ராத் உடைய நேரம், நபியை பல முறை தூக்கி வளர்த்தவர்கள், நபிக்கு பல ஹிதுமத்தை செய்தவர்கள், அவர்களுடைய சக்கராத்திலே அவர்கள் தடமாறுகின்றார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய பெரியப்பா, அருமை பெரியப்பாவே, ஏன் காதுக்கு விளங்குற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்க, நான் அல்லாஹ்விடத்தில் சாட்சியாக இருக்கின்றேன், நான் சாட்சி சொல்கின்றேன், நீங்க சுவர்க்கம் செல்வதற்கு இலேசாக இருக்கும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற
தன்னுடைய அருமை பெரியப்பா அபூ தாலிப் கூறிய வார்த்தை, வல்லாஹி என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய மார்க்கத்தையும் விட உன்னுடைய மார்க்கம், நீங்கள் கொண்டு வந்த அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மார்க்கம் புனிதமானது என்பதாக எனக்கு தெரியும். இருந்தும் நான் கலிமாவை சொல்லிவிட்டால் என்னை சுற்றி பல நண்பர்கள் இருக்கின்றார்கள், என்னை நையாண்டி பண்ணுவார்கள், என்னை நக்கல் பண்ணுவார்கள் என்பதற்காக வேண்டி அவர் கலிமாவை சொல்லாம அதே நிலைமையில அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில் அவருடைய ரூஹ் பிரியுது. நபிக்கு கவலை, பல சந்தர்ப்பத்தில் உதவி செய்த பெரியப்பா, பல துன்பங்களை இன்பமாக மாற்றிய என்னுடைய பெரியப்பா என்னை களிமா இல்லாம மரணிக்கிறாரே என்பதாக நினைத்து தன்னுடைய முபாரக்கான வாயில இருந்து உமிழ் நீரை எடுத்து அபூ தாலிபுடைய முழு மேனியிலும் தடவுகின்றார்கள். தடவக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார சொல்லல்லா, நீங்க தான் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே, உங்களுடைய பெரியப்பாக்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ கேளுங்களே, அவர்களுடைய வேதனை குறையட்டும், அவர்கள் கலிமா சொல்லாமல் மரணித்து விட்டார்கள் என்பதாக கூற ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் துஆ கேட்டேன், அல்லாஹ் கூறினான் என்னுடைய பெரியப்பாவுக்கு நரகத்திலே மிக குறைந்த ஒரு தண்டனை வழங்குவதாகவும், அந்த நரகத்தை முதலாவதாக என்னுடைய பெரியப்பாவை வைத்துத்தான் ஆரம்பிப்பதாகவும் அல்லாஹ் கூறினான் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அல்லாஹ் குர்ஆனுடைய இன்னும் ஒரு ஆயத்தை இறக்கினான், لا تهدي من احببت ولكن الله يهدي من يشاء. اي நபியே, உங்களுடைய பெரியப்பா என்றாலும் உங்களை சார்ந்தவர்கள் என்றாலும் ஹிதாயத் என்பது நீங்க நினைச்ச எல்லாருக்கும் வழங்கலாது, மாற்றமாக நான் யாரை அன்பு கொள்கின்றேனோ, நான் யாரை நாடுவேனோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஹிதாயத் கடமையாகும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கின்றான். நபியை பல சந்தர்ப்பத்தில் தூக்கி வளர்த்தவர்கள், நபியை கண்ணை இமை பாதுகாத்ததை போன்று பாதுகாத்தவர்கள், இவர்களுடைய நிலைமையை இப்படி என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுடைய நிலைமை என்னதாக இருக்கும், உள்ளத்திலே கையை வைத்து நாம் கேட்கணும். இதே போன்று தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பான். அல்லாஹ்வே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரத்து பஅதி ஃபித்னதன் அபர்ர அலா ரிஜாலி நிசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால என்னுடைய உம்மத்தினர்களுக்கு நான் விட்டு செல்ற மிகவும் பயங்கரமான ஒரு பயம், மிகவும் பயங்கரமான ஒரு பெண் தான், மிகவும் பயங்கரமான ஒரு பொருள் தான் பெண்ணுடைய ஃபித்னா. ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெண்ணுடைய ஃபித்னாவிலே மாட்டியிருப்பான். அவர் எவ்வளவு பெரிய இறைநேசனாக இருந்தாலும் ஒரு நேரமாவது ஒரு பெண்ணின் உடைய ஃபித்னாவிலே மாட்டியிருப்பார். அதே அடிப்படையில தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த ஜுலைஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்கின்றார், எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கின்றாள் பாவம் செய்வதற்காக வேண்டி. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வகல்லகத்தில் அப்வாப் வகாலத் ஹைத் லக் قال معاذ الله. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், எல்லா கதவுகளையும் மூடி விடுகின்றார் அந்த பெண்மணி. ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயசு 16 வயசு. நாங்க சும்மா யோசிக்கணும், எங்கட பாஷையில சொல்லுவாங்க 16 வயசுண்டா டீனேஜ், அதாவது அவர்கள் எந்த ஒரு பாவத்தை செய்யறதுக்கும் பயப்பட மாட்டாங்க. கொலையா, கொள்ளையா, அல்லது விபச்சாரமா, ஜினாவா, எதை வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய ஒரு வயசு. அதே வயசு 16 வயசு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான வாலிபர். அந்த பெண்மணி தவறை செய்வதற்காக வேண்டி அழைத்து கதவை எல்லாம் மூடிவிட்டார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள், قال معاذ الله. அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, இந்த பெண்ணின் உடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று கூற அனைத்து கலவுகளும் மூடப்பட்டிருக்கின்றது. இவர்கள் விரண்டு ஓடுகின்றார்கள். அந்த பெண்ணின் உடைய ஃபித்னாவில இருந்து தப்புவதற்காக வேண்டி ஓடுகின்றார்கள். சுலைஹா நினைக்கின்றால், சுலைஹா சொல்கின்றால், இந்த யூசுஃபுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதோ தெரியாதுபில்லா, எல்லா கலவுகளும் மூடப்பட்டிருக்கின்றது, இவர் ஓடுகின்றார். அவர்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்கின்றார்கள். மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று கூறும் பொழுது எல்லா கதவுகளும் திறக்கப்படுகின்றது. ஓடோடி வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே அந்த சுலைஹாவுடைய கணவர் அரசர் வந்து கண்டுவிடுகின்றார். உடனே சுலைஹா என்ன செய்கின்றார், தன்னுடைய படத்தை மாற்றி விடுகின்றார். நான் சும்மா இருந்தேன், யூசுப் தான் என்னை கெட்ட வழிக்கு அழைத்தார் என்று மாற்ற அந்த சுலைஹா மீண்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கூறுகின்றார், யூசுப் நீங்க உலகத்துல நிம்மதியாக வாழணும் என்றா, நீங்க நிம்மதியாக இருக்கணும் என்றா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் எங்களோட தவறு செய்வதற்கு நீங்க ஆம் என்று சொல்லுங்க, உங்களை விட்டுடுவோம், அப்படி இல்லாட்டி உங்களை ஜெயில அடைக்க வேண்டி வரும் என்று சொல்ல ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கூறுகின்றார்கள், யா அல்லாஹ், ஓர் இரு நாட்கள் அல்ல, 12 வருடங்கள், 16 வயதில் இருந்து 12 வருடங்கள் ஜெயிலுடைய வாழ்க்கையை அனுபவிக்கின்றார்கள். அந்த பெண்ணினுடைய ஃபித்னாவில் இருந்து தப்புவதற்காக வேண்டி அந்த ஜெயிலில் இருந்து அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு 28 வயசு. இப்படி எல்லாம் வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் அவர்களுக்கு மிக பிரமாதமான ஒரு ஆட்சியை கொடுத்தான். இதே போன்று தான் நாம் நினைக்கலாம், அவர்கள் நபிதானே, அவங்க நபிதானே, நபி என்ன அப்படித்தானே இருப்பாங்க, எங்களை போலையா, நாங்க ரோட்டுக்கு போனா பொம்பளை நிறைஞ்சிருக்கிறாங்க, பொம்பளை பாக்குறோம், வீட்டுக்கு போனா டிவிய பாக்குறோம், வாப்பாவும் விளங்குதில்ல, உம்மாவும் விளங்குதில்ல, மனைவியும் விளங்குதில்ல, மகளும் விளங்குதில்ல, மகனும் விளங்குதில்ல, அவர் நபிதானே, அவர் எல்லாம் பாதுகாக்கத்தானே செய்வான், இப்படித்தான் நாங்க சொல்வோம். அது அவரும் ஒரு மனிதர் தான், நபி என்றாலும் அவரும் ஒரு மனிதர் தான். அதுக்கு பின்னால ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒரு பள்ளியோடு நல்ல தொடர்புள்ள அமல் இபாதத்துகளை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபரை பற்றி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் அல்லாஹ்வுடைய பயத்தை எமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த வாலிபரை ஒரு பெண் தவறை செய்வதற்காக அழைக்கின்றாள். அழைக்கக்கூடிய நேரத்திலே இவரும் என்ன செய்கின்றார், அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து இவரும் அந்த இடத்திற்கு சென்று விடுகின்றார். செல்லக்கூடிய நேரத்திலே இவர் தக்வா உள்ள ஒரு வாலிபர் இவருக்கு நினைவில் வருகிறது, இன்னல்லதீன தக்வ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ்ஷைத்தானி தஸக்கரு ஃபஇதாஹும் முபிலிஸூன். சில மனிதர்கள் மனிதன் என்ற அமைப்பிலே அவர்கள் பாவங்களை செய்வதற்காக வேண்டி அவர்கள் தயாராகும் பொழுது அவர்கள் எவ்வளவு ஷைத்தான் உடைய கொள்கையில் மாற்றிக் கொண்டாலும் அவர்களுக்கு தகக்கரு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துவிடும், அவர்கள் அதிலே இருந்து தப்பி விடுவார்கள் என்று ஆயத்த அந்த வாலிபர் ஓதிவிட்டு அப்படியே மயங்கி விழுகின்றார். பின்னால சில மனிதர்கள் வந்து அந்த வாலிபரை ஓடோடி தூக்கி கொண்டு அவர்களுடைய தந்தையிடம் கொண்டு போய் சொல்கின்றார்கள், ஏ அருமை தந்தையே, உங்களுடைய மகன் இந்த இடத்தில் மயங்கி விழுந்திருந்தார், நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொல்ல அந்த தந்தை அந்த மயக்கமுட்டு விழுந்த வாலிபருக்கு தண்ணீரை தெளித்து எழுந்ததன் பின்னால், அருமை மகனே, என்னவாப்பா நடந்துச்சு, வீட்டிலிருந்து போக்கல நல்லா தானே போனீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்று கேட்க அந்த வாலிபர் கூறுகின்றார் தந்தையிடம், வாப்பா நான் இப்படி போக்கல, ஒரு அழகான பெண்மணி என்னை தவறுன்றே செய்வதற்காக என்று அழைத்தால் நான் அங்கினைக்கு போனேன், போகக்குள்ள ஒரே ஒரு குர்ஆனாயத்து எனக்கு நினைவு வந்துச்சு, வாப்பா கேட்கிறாரு என்ன குர்ஆனாயத்து, வாப்பா நினைக்கும் பொழுது அந்த பாவத்தை நெருங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்து அவர்கள் கவிழ்ந்து விடுவார்கள் என்ற குர்ஆன் ஆயத் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதை இதோட நான் மயங்கிவிட்டேன் என்று கூற அந்த வாலிபர் தன்னுடைய தந்தைக்கு முன்னால் அதே இடத்துல அவருடைய இருதயம் வெடிச்சு மௌத்தாகிட்டார். பின்னால அந்த வாலிபர தன்னுடைய தந்தையின் கவலையோட எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செய்யறதுக்கு பின்னால சில மணி நேரங்களுக்கு பின்னால ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், எங்க அந்த வாலிபர்? எல்லாரும் சொல்றாங்க அடக்கிட்டோம், ஏன் எனக்கு அந்த ஜனாசாக்கு சொல்லல, ஏன் எனக்கு ஒரு வார்த்தை திவக்கல் என்று கேட்க எல்லா மனிதர்களும் கூறுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன செய்ய, அவர் மரணித்து மிச்ச நேரமாகிட்டு அடக்கிட்டோம் என்று சொல்ல ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வாலிபர் உடைய கபரை நோக்கி விரைந்து செல்கின்றார்கள். சென்று அந்த கபரை நோக்கி அழுதவர்களாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஏ வாலிபரே, நல்ல நினைவுல வச்சுக்கோங்க, அல்லாஹுவை பயந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள். எனவே அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், யாரெல்லாம் ஒரு மனிதன் ஒரு பாவத்திற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கிடைத்தும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் ஒரு பெண்மணியோ அல்லது தலைவெடுப்பதற்கோ ஏதோ ஒரு சந்தர்ப்பம் பாவத்திற்கு ஏற்பட்டும் யாரெல்லாம் அல்லாஹுடைய பாயத்திலே அந்த பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், அவர்கள் அல்லாஹ் இரண்டு சுவர்க்கத்தை அல்லது சுவர்க்கத்தில் உள்ள இரண்டு தோட்டங்களை வழங்குவான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கபரிஸ்தானை கிட்டே அந்த குர்ஆன் ஆயத்தை ஓத கபருக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகின்றது, உமர் நீங்கள் சொல்ற மாதிரி சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்ல, அல்லாஹ் எனக்கு இரண்டு சுவர்க்கங்களை வணங்கிட்டான் என்று அந்த கபருக்குள்ளே இருந்து சத்தம் வருகிறது. நான் சொல்ல வார விஷயம், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கைய அல்லாஹுடைய பயத்தோடு நாங்கள் கழிச்சிட்டோம் என்றா பின்னால எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னும் ஒரு ஆயத்திலே கூறுகின்றான், அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே நரகத்தை பற்றி கூறும் பொழுது கூறுகின்றான், அந்த ஜபானியாக்கள் 19 பேர்கள் இருக்கின்றார்கள், நரகத்திற்கு வேதனை கொடுப்பதற்கென்று 19 பேர்கள் இருக்கின்றார்கள். அந்த 19 பேர்களும் இருக்கும் பொழுது அல்லாஹ் நரகத்தை இழுத்து கொண்டு வருவான். வரக்கூடிய நேரத்திலே இன்னும் ரிவாயத் வருகின்றது, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் இவர் என்ன செய்வார், தன்னுடைய கையால பலவிதமான விக்கிரகங்களை செய்து விற்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், என்னுடைய அருமை தந்தையே, நீங்க உங்களோட கையால செய்யற விக்கிரகத்தை விக்கிறீங்களே, அதுக்கு ஏதாவது செய்யலுமா என்று கேட்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களை பெற்ற வாப்பா, இதற்கு மேலே பேசினீர்கள் கல்லால் அடித்து கொள்வேன் என்று கூறிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா கியாமத்துடைய நாளிலே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பார்கள். இந்த ரிவாயத் தெளிவான ஆதாரபூர்வமான சம்பவத்திலே ஆதாரபூர்வமான ஹதீஸிலே வருகின்றது. ஆசரை பார்த்து ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிதாபப்படுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை மீண்டும் மீண்டும் கேட்பார்கள், எனக்காக வேண்டி பிரார்த்தியுங்கள், நான் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் நரகத்தை தந்தா எனக்கு தாங்க முடியாது அப்பா, எனக்காக வேண்டி துவா கேளுங்க என்று சொல்ல மனது உருகி தன்னுடைய தந்தைக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்காக வேண்டி இரண்டு கையையும் தூக்குவார்கள். தூக்கி அழும் பொழுது ஒரு அசரீரி சத்தம் வரும், அவர்களுக்கு கூறப்படும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுடைய ரெண்டு காலுக்கும் கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க என்று சொல்ல அவர்கள் குனிஞ்சு பார்ப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய தந்தை ஆசர முள்ளம் பன்றியாக மாற்றி அவர்களுடைய காலுக்கு அடியிலே வைத்து அந்த ஜபானியாக்களை ஏவி நரகத்திலேயே தூக்கி வீசுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாலை மாலையாக அழுவார்கள். அல்லாஹ் கூறுவான், உங்களுடைய தந்தையாக இருந்தாலும் நபியுடைய வாப்பாவாக இருந்தாலும் உலகத்தில் பாவத்தை பாவமாக விளங்கி அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்று கவலைப்படுவர்களுக்கு மாற்றிருந்தான், அல்லாஹ் மன்னிப்பான் என்று கூறுவதோடு நின்று விடாமல் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும் அந்த நரகத்தை பார்த்து நரகத்தையே என்று நரகத்திற்கே என்று முடிவாக்கப்பட்ட அனைவர்களும் அழுது கொண்டிருப்பார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் கூறியதை போன்று என்னுடைய பெரியப்பாவை கொண்டுதான் நரகத்தை ஆரம்பிப்பான், அதே பெரியப்பாவிற்கு அல்லாஹ் நரகத்திலே குறைந்த தண்டனை கொடுப்பான் என்று கூறிய ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெரியப்பாவுக்கு வழங்கிய தண்டனை என்ன? தன்னுடைய பெரியப்பா அபு தாலிபுக்கு அல்லாஹ் நரகத்திலே ஒரு நெருப்பால் ஆக்கப்பட்ட ஒரு செருப்பை அணிவிப்பான். எங்களுடைய செருப்புல நெருப்பு கொஞ்சம் கொட்டிட்டா, எங்களுடைய செருப்புல நெருப்பு எரிஞ்சா நாங்க போடுவோமா? போட மாட்டோம், கால் சுடுபடும், காலை சுற்றிடும் என்பதற்காக வேண்டி போட மாட்டோம். அந்த நரகத்துல மிக குறைஞ்ச தண்டனை நபியுடைய பெரியப்பா அபு தாலிபுக்கு அல்லாஹ் செருப்பை நெருப்பால செஞ்சு அணிவிப்பான். அதை அணியும் பொழுது அபு தாலிபுடைய மூளை உருகி வடியும், வடிய ஆரம்பிக்கும். இதை பார்த்த நரகவாசிகள் எல்லாம் அழுவார்கள், கண்ணீர் விட்டு அழுவார்கள். கண்ணீர் முடிந்ததன் பின்னால் இரத்தம் இரத்தமாக அழுவார்கள். இரத்தம் முடிந்ததன் பின்னால் சீல் சீல் வரும் வரைக்கும் அழுவார்கள். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அந்த நேரத்திலே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இவர்கள் அல்லாஹ்வை பார்த்து நரகவாதிகள் கேட்பார்கள், யா அல்லாஹ், உலகத்திலே பல பேர் வந்து கூறினார்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் அறப்படிச்ச தனத்திலே கூறினோம், மை கார், மை பெட்ரோல், நான் சம்பாதிக்கிறேன், ஏன் இஷ்டம், எனக்கு தெரியும், நானும் முஸ்லீம் தான், உங்களோட வேலையை பாருங்க என்பதாக கூறினோம். இன்றைக்கு நரகத்து வேதனையை பார்த்துட்டோம் யா அல்லாஹ், மன்னிப்பு தாயா அல்லாஹ் என்று கேட்க அல்லாஹ் கடைசியாக ஒரே ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கூறுவான். இந்த ஆயத்தை சரியா விளங்கினா மௌத்து வரை எந்த ஒரு மனிதனும் பாவமே செய்ய மாட்டான். அல்லாஹ் கடைசியாக கூறுவான், காலஹ்ஷௌ ஃபீஹா வலா துக்கல்லிமூன். அபு தாலிபுக்கு கொடுக்கப்பட்ட நரக வேதனையை பார்த்து நீங்கள் மாலை மாலையாக அழுகின்றீர்கள், உங்களுடைய கண்ணீர் முடிந்து விட்டது, ரத்தம் முடிந்து விட்டது, சீலும் முடிந்து விட்டது, இன்றைக்கு உங்களுக்கு நான் மன்னிப்பு தரமாட்டேன், எங்களுடைய பாசையில சொல்றேன்டா. அல்லாஹ் கூறுவான், என்னோட எவனும் பேசாதீங்க, நாசமா போங்க என்பதாக அல்லாஹ் கூறுவான். அனைவர்களும் நரகத்திற்கு செல்வார்கள். உலகத்திலே தன் ரஹ்மான், உலகத்திலே அல்லாஹ் நல்லவர்களுக்கும் இரக்கம் காட்டுவான், தீயவர்களுக்கும் இரக்கம் காட்டுவான். மௌத்துக்கு பின்னால அவன் நல்லவர்களுக்கு மாத்திரம்தான் இரக்கம் காட்டுவான். எனவே பாவத்தை பாவமாக விளங்கோனும், பாவத்தை விற்றோனும், ஒரு நாளைக்கு மரணிப்போம், கபரில் கொண்டு போய் வைப்பாங்க என்பதை நினைத்து உலகத்திலே அலோனும், உலகத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தால ஒரு கொசுவின் உடைய தலையின் உடைய அளவிற்காவது எங்களது கண்ணீர்லேருந்து கண்ணீர் வந்துச்சுண்டா, அல்லாஹ் அந்த நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவான். அந்த நேரத்தில் உலகத்தில் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்பதாக வாழ்ந்துட்டு மௌத்துக்கு பின்னால மாலை மாலையாக இரத்தமாக சீலாக அழுவதில் எந்த பயனும் இல்லை. எனவே நாம் ஒரு நாளைக்கு மரணிப்போம், தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நல்ல முறையில கழிச்சு அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுக்கு எல்மை கற்று தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கல்வியை கற்று தந்த ஆசிரியர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், கடைசி சக்ராத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களை ரூஹை கைப்பற்றுவாயாக. ஹயாத்தோடு வாழக்கூடிய நேரத்திலே எங்களது உடல் உறுப்புகள் அனைத்துமே நல்ல முறையிலே இயங்குவதற்கு கிருபை செய்வாயாக. எங்களது உடலில் உள்ள உறுப்புகள் ஒன்றாவது செயலற்று போகாமல் இருப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக. எங்களது மௌத்தை நல்ல மௌத்தை ஆக்குவாயாக. கேவலமான நீ விரும்பாத நீ வெறுக்கத்தக்க உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த இடங்களில் எங்களது ரூஹல் பிரிவதை விட்டும் காப்பாற்றுவாயாக. உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அத்துணை நலவான விடயங்களையும் எங்களுக்கும் தருவாயாக. அவர்கள் பாதுகாவல் தேடிய அத்துணை விடயங்களை விட்டும் எங்களையும் பாதுகாத்து விடுவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.